ஜாலியா படிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போது தேர்வு காலத்தில் நம்முடைய மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +1 +2 மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார்கள். அந்த பொதுத் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுமே ஒரு விதமான பரபரப்பான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு எப்படியோ அதே போலத்தான் பெற்றோர்களுக்குமே இந்த பொதுத் தேர்வை சந்திப்பது என்கிற காலகட்டம் என்பது ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உளவியல் சார்ந்த தீர்வுகள், அணுகுமுறை சார்ந்த தீர்வுகளை நமக்கு சொல்வதற்காக ஆலூர் ஹிரா ஃபவுண்டேஷன் நிறுவனர் பேராசிரியர் டாக்டர் முகமது அஸ்கர் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்கள்ட்ட இந்த தேர்வு சுமையை லகுவாக்கிறது எப்படி, இதை எளிமையாக சந்திக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பேச போகிறோம். ஜாலியாக படிக்கலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம், அதுக்கு சில அடிப்படைகள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வாங்க இப்போ நம்ம டாக்டர் முகமது அஸ்கர் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். இசை முரசு எஃப்எம் நேசகான இணைய வானொலி மற்றும் சங்கநாத எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றிங்க சார். இப்போ மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க எக்ஸாம் சார்ந்தே இருக்கிறது. இந்த தேர்வு மனநிலை அப்படிங்கிறது எப்படிங்க சார் இருக்கு பொதுவாக?
இந்த தேர்வு மனநிலை மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நாம மெயினா பேச வேண்டியிருக்கு.
சரிங்க.
ஜாலியா படிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம் என்கிற தலைப்புல வந்து ஒவ்வொரு வருடமும் குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டமும் போன்ற பகுதிகளில் அரசு பள்ளிகளிலும், அரசு உதவி பெறுகிற அல்லது தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை நிறைய பள்ளிக்கூடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் நடத்துகிற போதே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் சொல்லிவிடுவோம், வெறும் மாணவர்களுடைய பங்கேற்பு மட்டும் என்றில்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பும் இந்த நிகழ்ச்சியில் வேண்டும் என்று. ஏனென்றால் இது வெறும் மாணவர்களோடு மட்டும் தொடர்புடையதல்ல, எனவே பெற்றோர்களுக்கும் நாம் சில முக்கியமான செய்திகளை சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. அடிப்படையில இந்த மனநிலை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு கார்பரேட் சிஸ்டமேட்டிக் லைஃபுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே சரி செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளால இருக்கிறோம். ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துக்கு அடுத்தது இந்த இடம் தான், இந்த பணிக்கு அடுத்தது இந்த பணி தான், இந்த செயலுக்கு அடுத்தது இந்த செயல் தான் வரணுங்கிற ரிசல்ட் ஓரியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையினுடைய பதில் ரிசல்ட் என்னங்கிறத நாம முதல்லயே தீர்மானிச்சுக்கிறோம். இப்ப நாம கேள்வி கேட்கறதுக்கு முன்னால பதில வந்து இதுதான் என்னுடைய பதில், நீ இதுக்கு தந்தது மாதிரி கேள்வியை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குதோ அது மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த தேர்வு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது கல்வி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் இருக்கு. அடிப்படையில நம்ம ஒவ்வொரு மனிதனுமே யூனிக்கான வாழ்க்கை முறை உடையவர்கள். எல்லோருடைய மனநிலையும் ஒன்றல்ல, எல்லோருடைய உடல்நிலையும் ஒன்றல்ல, எல்லோருடைய உள்வாங்கும் திறனும் ஒன்றல்ல, எல்லோருடைய வீட்டு சூழலும் ஒன்றல்ல, எல்லோருடைய வகுப்பு சூழலும் ஒன்றல்ல, எல்லோருடைய அந்த உள்வாங்கும் அல்லது கிரகித்து கொள்ளக்கூடிய திறனும் ஒன்றல்ல என்பதை முதல்ல பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டாலே இந்த தேர்வு குறித்த பெரிய அச்சம் என்பது விலகிவிடும். நான் அறிந்த வகையில் பன்னாடுகளில் தேர்வு முறைகள் குறித்த ஒரு தகவலை திரட்டி அந்த நாடுகளில் எவ்வாறு தேர்வுகள் நடத்தப்படுகிறது என்பது குறித்த ஒரு படிப்பினையை நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்தேன். அப்படி எடுக்கிற பொழுது ஒரு செய்தி நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. எப்படி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கையில் எப்போதும் குச்சியோடே இருக்கக்கூடிய காவல்துறை இந்திய காவல்துறை. நம்ம இந்திய போலீஸ்ல தான் சும்மா போலீஸ்காரர் வெளியே வரும்போது கூட கையில ஒரு லத்தியோட வருவார். அவரை பாதுகாப்பு பணிக்கு விட்டுருக்கும் போது கூட ஒரு லத்தியோட தான் உட்கார்ந்துருப்பார். ஒரு கூட்டத்துக்கு போறதா இருந்தா கூட லத்தியோட தான் போவார். அப்ப அந்த ஆடு மாடுகளை குச்சியால அடிச்சு ஓட்டுறது மாதிரி மனிதர்களை அடிச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து அவருக்கு உருவாயிருச்சு. அப்ப இந்த லத்தி அப்படிங்கறதான் அவருக்கான ஒரு பலமே. அந்த லத்தி வச்சிருக்கிற போலீஸ்காரருக்கு போலீஸ்காரரை பார்த்தா எப்படி ஒரு அச்சம் இருக்குதோ அது மாதிரி வந்து தேர்வு அறையும் வகுப்புல இருக்கிற வாத்தியாரும், நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா வாத்தியாரும் அது மாதிரி கையில ஒரு குச்சியோட தான் எப்பவும் இருப்பார். சோ இந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது தேர்வையே ஒரு அச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக உருவாயிருச்சு. அப்ப வகுப்பறையில இருந்தும் தேர்வு அறையில இருந்தும் நிறைய மனமாற்றங்கள் நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல நாம உள்வாங்கிக்கணும். தேர்வை கண்டு முதல்ல பயந்தாலே அடிப்படையில மனோநிலையில நிறைய மாற்றங்கள் உருவாகி ஒரு சாதாரண விஷயத்த சும்மா சாதாரணமா அப்படி தூக்கி மாத்தி போடக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயத்த அதன் மீது நிறைய கதைகளையும் அதன் மீது நிறைய சுமைகளையும் ஏற்றும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா 10 கிலோ எடையுடைய ஒரு கல் அப்படி தூக்கி போடக்கூடிய ஒரு செயல், அந்த 10 கிலோ கல்லுக்கு மேல நிறைய நம்பிக்கைகளை நாம ஏத்துறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பயங்கரமான கல்லு, இதுக்கு நிறைய சக்தி இருக்கு, நிறைய ஆவிகள் இந்த கல்லுக்குள்ள புகுந்திருக்கு, பூதம் இந்த கல்ல வந்து நட்டு வச்சிருக்கு, இப்படியெல்லாம் சொன்னா ஒரு 10 கிலோ கல் எத்தனை 100 கிலோவாக இடை அதிகரிக்குமோ அது மாதிரிதான் தேர்வு குறித்த சித்தரிப்புகள் ஒரு சாதாரண எளிமையான லெகுவான ஒரு விஷயத்தை பூதம் நட்டு வைத்த கல் போன்று ஒரு கனமானதாக மாற்றி வைத்திருக்கிறது. எனவே தேர்வு என்பது கடுமையானது இல்லை என்கிற முதல் மனநிலை இருந்தாலே நாம வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்முடைய தேர்வுகளை வந்து கையாண்ட முடியும். சோ அந்த மனநிலை நம்முடைய சமுதாயத்துல இல்லை அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். ஏன்னா 9ஆம் வகுப்பு வந்து துவங்குகிற போதே அந்த பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் அடுத்த வருஷம் 10ஆம் வகுப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதை முடிக்கிறது வரைக்கும் ஒரு அச்ச உணர்வு தான் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பங்களுக்குள்ளால போய்கிட்டு இருக்கு. இதை வந்து எளிமைப்படுத்தி ரொம்ப சோசியலா ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எப்படி தங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருப்பாங்களோ, அல்லது 5ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க எப்படி தேர்வு அந்த அந்த குடும்பத்துக்குள்ளால சர்வசாதாரணமாக சகஜமாக இருப்பாங்களோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருந்தாலே அவங்க ஈஸியா வந்து தேர்வை எதிர்கொண்டலாம் சார்.
இப்ப மாணவர்களின் மனநிலை அப்படிங்கிறத விட பெற்றோர்களுடைய மனநிலை, அந்த குடும்பத்தினுடைய மனநிலை, இது எல்லாமே வந்து லகுவான ஒரு தேர்வை நோக்கிய பயணமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ தேர்வு அப்படிங்கிறது சுமை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சுமையை குறைக்க நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை ஆலோசனைகள் என்னங்க சார்?
தேர்வு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அச்சுறுத்தப்பட்ட ஒரு கற்பிதமாக மாறிப்போச்சு. நான் அறிந்த வகையில் இது போன்று வேற நாடுகளில் ஒரு பள்ளி பிள்ளைகளை போட்டு இந்த பாடுபடுத்துறது மாதிரி எனக்கு தெரியல. அடிப்படையில என்ன அப்படின்னா நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து பெற்றோர்கள் அடைகிற ஒரு அச்சம் தான் அதற்கு காரணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத எல்லோரும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதா நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு மாபெரும் சுமராக அல்லது ஒரு பெரிய பாரமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய அக்கா பையன் 10th படிக்கும் போது அவன் 486 மார்க் வாங்கினான். ஸோ என் பிள்ளையும் 486 மார்க் அல்லது அதுக்கு மேல மார்க் வாங்கணும். என்னுடைய தம்பியுடைய பையன் அல்லது பொண்ணு வந்து +2 600க்கு 592 மார்க் வாங்கியிருக்கா, அல்லது என் பிள்ளையும் அப்படி வாங்கணும். இந்த மனநிலை வந்து ஒருபோதும் கூடாது. நாம் கூட வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு. ஒரு பையன்ட்ட அப்பா கேட்டாரா, நீனும் எதிர்த்த வீட்டு ஸ்ரீனிவாசன் பையனும் ஒரே ஸ்கூல்ல தான்டா படிக்கிறீங்க? ஆமாப்பா, ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். ஒரே ஃபீஸ் தானே கட்டுறோம்? ஆமா, ஒரே ஃபீஸ் தான் கட்டுறீங்க. ஒரே டீச்சர் தானே உங்களுக்கு பாடம் சொல்லித்தர்றாங்க? ஆமா, ஒரே டீச்சர் தான் பாடம் சொல்லித்தர்றாங்க. அப்புறம் ஏன்டா அவ 500க்கு 490 மார்க் வாங்கியிருக்கான், நீ 236 மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு அந்த அப்பா கேக்குறாரு. பையன் சொல்றான், அப்பா ஸ்கூல் ஒண்ணுதான், பாடமும் ஒண்ணுதான், ஃபீஸும் ஒண்ணுதான், டீச்சரும் ஒண்ணுதான், அப்பா வேற வேற. என்ன அவன் அப்பா புத்திசாலி, அதனால அவன் பையன் வந்து 490 மார்க் வாங்குறான், நீ முட்டா பையன் வாங்க, உன் பையன் நான் எப்படி இருப்பேன்? இப்ப இந்த மாதிரி ஒரு பையன் உண்மையிலேயே வீட்டுல கேட்டானா நாம என்ன ஆகும் இல்லையா? அப்ப முதல் விஷயம் வந்து இது வந்து ஒரு கடினமான, நீங்க எதையுமே வந்து கடினமானதுன்னு நம்ம முதல்ல முடிவு பண்ணிட்டா அது எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் அது கடினமானதாக மாறிப்போம். அப்ப முதல்ல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு மாணவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அதாவது அடுத்தது பிளஸ் ஒன்ல உன்னுடைய டார்கெட் என்ன? நான் வந்து பல மேடைகள்ல கேட்டிருக்கிறேன், கல்வி விழிப்புணர்வு மேடைகள்ல கேட்டிருக்கிறேன், முதல் மதிப்பெண் பெற்று பாராட்டு விழா மதிப்பெண்ணுக்காக பாராட்டு நடத்தின மேடைகள்ல கேட்டிருக்கிறேன். நாமெல்லாம் வருஷ கணக்குல இப்ப அந்த மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் அந்த மார்க் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவாங்க. மாவட்ட அளவுல முதல் மதிப்பெண், மாநில அளவுல முதல் மதிப்பெண்ணு நிறைய பேரை எடுத்து காட்டுவாங்க. நாமளும் அதை டிவியில பாத்திருப்போம், நம்ம பேட்டி கொடுப்பாங்க அதையும் பாத்திருப்போம். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிச்சு முடிச்சு பெரியவனாயி டாக்டர் ஆகி கிராமப்புறத்துல இருக்கிற கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு போய் சேவை செய்ய போறேன், நான் கலெக்டர் ஆகி ஏழை இளையவர்களுக்கு உதவி செய்ய போறேன், நான் வந்து விஞ்ஞானியாவாயி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட போறேன்னு நிறைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நாம கேட்டிருக்கோம். அந்த முகங்களையோ அந்த குரல்களையோ அதுக்கு பிறகு வேற எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த சாதனையாளனையாவது இவர்தான் அந்த மாநிலத்தில் அந்த ஆண்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் என்று எங்கேயாவது யாரையாவது நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்களா இதுவரை? இல்ல. அப்ப நாங்க சாதிக்க போறோம், சேவை செய்ய போறோம், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட போறோம்லாம் நம்மள்ட்ட பிரஸ் மீட் கொடுத்த யாருமே அதுக்கு பிறகு அது மாதிரியான ஒரு சூழல்ல வந்து நான் இப்படி ஒரு உலக சாதனை படைச்சிருக்கிறேன், ஒரு தேசிய அளவுல இத்தனை பெரிய சாதனையை செஞ்சிருக்கிறேன், அல்லது என்னுடைய பணியால் என்னுடைய முயற்சியால் இந்தியா இன்றைக்கு தலை நிமிர்ந்து நின்றிருக்கிறது என்று யாராவது பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப நமக்கு ஒரு விஷயத்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அறிவை தருகிற கல்வி இந்த கல்வி அல்ல இல்லையா? இந்த கல்வி வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை, வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய படிப்பை இந்த கல்வி நமக்கு தரல. அப்ப நமக்கு தரவுகிறது என்ன கல்வி அப்படின்னா மார்க் பேஸ்டு எஜுகேஷன். எதுக்கு இந்த கல்வி நமக்கு தர்றாங்க அப்படின்னா, பிளஸ் ஒன்ல நாம என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்ல நாம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கிட்டு அந்த படிப்பை படிப்பதற்கு என்ன குரூப் நமக்கு பேசிக்கா வேணும், பிளஸ் ஒன்ல அதுக்கு நமக்கு என்ன மார்க் வேணும். இப்ப நாம 598 மார்க் ஒருவேளை எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு 600 மார்க்குக்கு. நம்முடைய டார்கெட் வந்து மேக்ஸ் பயாலஜி தான். மேக்ஸ் பயாலஜியை நாம எந்த ஸ்கூல்ல படிக்க போறோம் அப்படிங்கறத டென்த்லயே நாம முடிவு பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்கூல்ல இந்த கட் ஆஃப்ல இந்த ரேங்க்ல என்ன ரேங்க்கு நாம வரணும் அப்படிங்கறத ஒரு டார்கெட்டா நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அந்த டார்கெட்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அதனுடைய ஆவரேஜ் லெவல் என்ன அப்படிங்கிறத நாம வந்து ஒவ்வொரு வாரமும் நாம வந்து செக் பண்ணலாம். பிள்ளைங்களை போட்டு வதச்சி வாட்டுலாம் எடுக்கக்கூடாது. இது உன்னுடைய டார்கெட். இந்த டார்கெட்டை நீ ரீச் பண்ணணும்னா நீ இந்த போன வார தேர்வுல இருந்து இந்த வார தேர்வுல எவ்வளவு பெர்சன்டேஜ் டெவலப் ஆயிருக்க, நீ வாங்கியிருக்கிற மார்க்கினுடைய டோட்டல் வேல்யூஷனை வச்சு நீங்க செக் பண்ணி பாரு. ஒரு 2%, 3%, 5% நீ டெவலப் ஆயிருக்கேன்னா, இனி வரக்கூடிய ஒரு மாத காலத்துக்குள்ளால அல்லது 2-3 வாரத்துக்குள்ளால உன்னால ஒரு 10%-20% மதிப்பெண்ணை அதிகமாக பெற முடியும். நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கெப்பாசிட்டியுடைய லெவலை தாண்டி ஒரு விஷயமும் உங்களால செய்ய முடியாது. சோ இன்ச் பை இன்ச்சா பெர்சன்டேஜா அதை டெவலப் பண்றதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த டார்கெட். அப்ப நாம லாஸ்ட் 3 weeks நடைபெற்ற, ஏன்னா இப்ப நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப லாஸ்ட் டைம் இல்லையா, அதனால அவங்க எக்ஸாமினேஷன் திரும்ப திரும்ப அந்த தேர்வை தான் மறுபடியும் எழுதி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்கூல்லயும் அதுதான் செய்வாங்க, ரிவிஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்ப லாஸ்ட் 3 weeks அல்லது 1 month அல்லது 2 month உடைய எக்ஸாம் மார்க்ஸ எடுத்து நீ வச்சுக்கிட்டு, ஜஸ்ட் கிளாஸ்ல போட்ட எக்ஸாம் தான், அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மார்க்கை வந்து நீங்க ஸ்கோர் வேல்யூ பண்ணி பாருங்க. போன மாசத்துல உடைய தேர்வுக்கு இந்த மாச தேர்வு எவ்வளவு பரவாயில்லாம இருக்கு, எவ்வளவு வளர்ச்சி இருக்கு, இந்த மாச தேர்வுலயே போன வாரத்தினுடைய தேர்வுல இருந்து இந்த வாரத்தினுடைய தேர்வு எவ்வளவு டெவலப்பா இருக்கு, ஒருவேளை ஆகலைன்னா ஏன் ஆகல, அதற்கு என்ன காரணம், நம்ம படிக்கிறோம்ல, நம்ம படிச்ச பாடத்தை தான் திரும்ப படிக்கிறோம், ஏற்கனவே ரிவிஷன் முடிச்சது தான் திரும்ப இப்ப மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்றோம். அப்ப ரிவிஷன் திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னா நம்ம புதுசா அந்த பாடத்தை படிக்கலங்கிறத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கிறோம், நம்ம புதுசா அதை படிக்கல. அப்ப திரும்ப திரும்ப படிக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி. அந்த ஒரே ஒரு பர்டிகுலர், நீங்க ஒரு டாக்டர்கிட்ட உடல்நிலை சரியில்லைன்னு போறோம், உடல்நிலை சரியில்லைன்னு போகக்கூடிய டாக்டர் பாத்தீங்கன்னா நமக்கு அவருமே நம்மள என்ன பண்ணுவார்னா ஒரு மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்றாரு, அவரு வந்து சிக்னிபிகேட் பண்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு, ரிசர்ச் பண்றாரு, ரிசர்ச் பண்ணிட்டு அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார், இதுதான் இந்த நோய்க்கு காரணம்னு எடுக்கிறார். அதுக்கு என்ன மருத்துவம்னு அவர் படிச்சிருக்கிறாரோ அந்த மருத்துவத்திற்கான மருந்து வகைகளை கொடுத்து டெஸ்ட் தான் பண்றார். இதுல மருந்துல அந்த நோயினுடைய தன்மை அல்லது வீரியம் குறையுதா அப்படின்னு பாக்குறாரு. சோ அதனாலதான் 3 days திரும்ப வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 days திரும்ப வரும்போது ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ் பாக்குறாரு, குறைஞ்சிருக்குதுன்னா ஓகே நாம கொடுத்த மருந்து வேலை செய்யுது, அப்ப இன்னும் அது மாதிரி ஒரு டோசேஜ் கொடுத்தா இன்னும் அது இன்னும் பரிபூர்ணமா குணமடையும், இல்ல குறையல அப்படின்னா அப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். சோ ஒவ்வொரு டெஸ்டுமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டாக்டர் செய்யறாரே தவிர அது ட்ரீட்மெண்ட் என்று நாம எடுத்துக்கொள்ள கூடாது. அது மாதிரி நாம வந்து லாஸ்ட் 3 weeks எக்ஸாமினேஷனுடைய ஸ்கோர் வேல்யூ பண்றதுனுடைய தேவை என்னன்னா, நாம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கோமா, ஜஸ்ட் 1 point ஆவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ஆகல, அப்ப 1% கூட இன்க்ரீஸ் ஆகல அல்லது டிகிரேட் ஆயிருக்கு அப்படின்னா, டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன என்ன சூழல் வந்து நமக்கு அது காரணமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சுக்கிட்டா போதும், இந்த சூழல் சரியா போயிடும்.
சரி, இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது ஒரு ஆண்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஒரு இலக்கை வைத்து கொண்டு நாம் வந்து பாட்பாட்டாக பகுதி பகுதியாக ஒரு சிறிய சிறிய இலக்கை எட்டும்போது அது ரொம்ப லகுவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க, மிகச்சிறந்த ஆலோசனை.
இப்போ பேசுனது வந்து ஒரு ஆண்டுக்கானது இல்லை, இப்போ இருக்கிற அடுத்த 2 வாரங்களுக்குள்ளால நாம் ஒரு ஒவ்வொரு வாரத்துக்குமான டெவலப்மெண்ட்டை பார்க்கறது.
அந்த மாணவர்கள் எந்த அடிப்படையில் வந்து என்ன நிலையில் இருக்கிறாங்க, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனி இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு அவதானிப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு வந்து 1 month தான் இருக்குது. இப்போ தேர்வு நாட்களை வந்து பெற்றோர்கள் எப்படி கையாளணும், அதுவும் குறிப்பாக இந்த 10th+1+2 பொது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களில் பெற்றோர்கள் எப்படி கவனிக்க வேண்டும், கையாள வேண்டும்ங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார்.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். அதாவது நம்முடைய பேரண்ட்ஸ் வந்து நான் அதிகமாக எஃபர்ட் எடுக்கிறேங்கிற பேரில் பிள்ளைங்களை வந்து சிரமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் வந்து எந்த அளவுக்கு முழிச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம தூங்கணும் இல்லையா, நாம எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அந்த அளவுக்கு ஓய்வெடுக்கணும், நாம எவ்வளவு உயரம் மேலே ஏறுறோமோ அதே அளவுக்கு திரும்ப கீழே இறங்கணும், அப்ப நாம எவ்வளவு படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாம கொஞ்சம் எலாபரேட்டா நம்முடைய ரிலாக்ஸேஷனா நாம நம்முடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பேர் தவறுதலாவே தன்னுடைய குழந்தைங்களை வந்து இந்த லாஸ்ட் டைம்ல அப்ரோச் பண்றாங்க, முழு நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற, புள்ள படிக்கிறாளா, புள்ள எழுதுறாளா, பையன் படிக்கிறானா, பையன் எழுதுறானா, பாக்குறானா, அங்க திரும்புறானா, இங்க திரும்புறானா, ஒரு மிலிட்ரி சிஸ்டத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க வந்து வீட்டுல உட்காந்து வந்து வெண்டைக்காய் வதக்கிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க, படிக்கிறியா, முடிச்சிட்டியா, இந்த பேராகிராஃப் இப்ப வந்தோன்னு கேட்பேன் அப்படின்னு எல்லாம் கேட்டு வெண்டைக்காயில உப்பு போடாம விட்டுருவாங்க. அப்ப என்ன அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆன மனநிலையில லாஸ்ட் டைம் வைக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப நம்முடைய பேரண்ட்ஸ்டையும் பிள்ளைங்கள்டையும் சொல்ற விஷயம், நான் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் கல்வித்துறையில் ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியர் பணியில் இருக்கிறேன், நீங்கள் மூளை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சிஸ்டமேட்டிக், நீங்க 40 நிமிடம் உள்வாங்கும் திறன் அதிகம் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல, அந்த 40 நிமிடத்திற்கு பிறகு தான் செய்யக்கூடிய வேலையில இருந்து ஒரு இன்டர்சேஞ்சஸ் ஏதாவது ஒண்ணு மாத்தி போட்டு செய்யறது ஒரு சேஞ்சஸ் வந்து நம்முடைய பிரெயினுக்கு தேவைப்படுது. அப்படி ஒரு சேஞ்ச், அந்த மூளை முழுமையாக தூங்கி ஓய்வெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு சின்ன இன்டர்சேஞ்ச், ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட ஒரு 5 நிமிஷம் விளையாடிட்டு வர்றதுக்கு நாம அனுமதி, நாளைக்கே இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கட்டும், நாளைக்கே மேக்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு காலையிலயே மேக்ஸ் எக்ஸாமே இருந்துட்டு போட்டோம், காலையில ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படிச்சுட்டான்னா ஒரு பத்து நிமிஷம் அவனுக்கு பிடிச்சமான பாடலை கேட்கறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இன்னைக்கு பாடல் கேட்கறத விட மொபைல் போன் தான் பிள்ளைங்க யூஸ் பண்றாங்க. நம்ம மற்ற படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட இருந்து மொபைல் போனை பிடிச்சி படிக்கலாம், ஓகே, ஆனா நீங்க வந்து அவங்கள ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு நாம அனுமதி. அவங்க யூடியூப் பாக்குறாங்களா, வாட்ஸ்அப் பாக்குறாங்களா, ஃபேஸ்புக் பாக்குறாங்களா, ஒரு விஷயம் சொல்லிடுவோம், நீ தயவு செய்து உன் கிளாஸ் பசங்கள்கிட்ட போய் நீ சேட் பண்ணி அதை படிச்சியா இதை படிச்சியான்னு மட்டும் கேட்காத. நீ பாட்டு பாக்குறதா இருந்தா பாட்டு பாரு, பட நேரத்துல உள்ள காமெடிஸ் பாக்குறதா இருந்தா காமெடிஸ் பாரு, யூடியூப்ல ரீல்ஸ் பாக்குறதா இருந்தா பாரு. நீ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பாரு, ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு சின்ன ஒரு டீ காஃபி போட்டு கொடுக்கறது, ஜஸ்ட் அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த குழந்தையோட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறது, ஒரு சின்ன வேலையை சொல்லி கூட, இது இந்த இந்த நாலு செடிக்கு தண்ணி எடுத்து ஊத்திடடா அப்படின்னு சொன்னா அந்த பிரெயின் ஒரு வேலையை திரும்ப வெளியே போய் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் படிக்க வந்துச்சுன்னா அதனுடைய அப்சர்வேஷன் லெவல் நல்லா இருக்கும். நாம நிறைய பேர் செய்யற தவறு என்ன, எப்பவுமே பிள்ளைக்கு பக்கத்துலயே உட்காந்து பக்கம் திருப்புறானா, எழுதுறானா, நோட் எடுக்கிறானா, படிக்கிறானா, திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு, பாத்தியா பாத்தியா அவனுக்கு தெரியல, ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சுட்டா போதும், பாத்தியா அவனுக்கு தெரியல அப்படின்னு பிள்ளைங்களை பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. இன்னும் சில கொடூரமான பெற்றோர்கள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிளாஸ்க் நிறைய காஃபியோ டீயோ போட்டு வச்சுக்கிட்டு இவங்களும் விடிய விடிய பக்கத்திலேயே முடிச்சு கண்ணை கொட்ட கொட்ட முடிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல அந்த பிரெயின் உள்வாங்க முடியாம திணறி அவன் கண்ணை அப்படியே சொக்கி அப்படி கண்ணை மூட வைக்கும். உடனே டேய் தூங்குறியா அப்படின்னு கத்தி கதறி ராத்திரி ஒரு மணிக்கு அட்டகாசம் பண்ணி அவன் உடனே எழுப்பி அங்கே இங்கே படிச்சு போ, முகத்தை கழுவிட்டு வா, அவன் ஒழுங்கா உட்காந்து படி. தயவு செய்து அந்த மாதிரி பிள்ளைங்களை சித்திரவதைப்படுத்தாது. நான் தான் திரும்ப சொல்றேன், நாம எவ்வளவு தூரம் மேல ஏறணுமோ அவ்வளவு தூரம் கண்டிப்பா கீழே இறங்கி ஆகணும். ஸோ நாம நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நல்ல ஆக்டிவா இருக்கணும், பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடைசி நேரத்துல புதுசா எதையுமே படிச்சு நம்ம எந்த மாற்றத்தையும் செஞ்சிட முடியாது. ஸோ நாம செய்ய வேண்டியது பிள்ளைய டென்ஷன் இல்லாம, டிப்ரெஷ் ஆகாம, ரெஸ்ட்லெஸ் இல்லாம அவளை வந்து நல்ல ஓய்வெடுக்க செய்யறதும், போதுமான அளவு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் முழுமையாக தூங்குவதற்கு. உங்க பிள்ளைக்கு எது லைஃப் என்ன ஸ்டைல் இருக்கு, நீங்க வந்து சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா லேட் நைட்ல அதிகமா படிச்சுட்டு காலையில எனக்கு அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க லேட் நைட் என்னால உட்காந்து படிச்சா அப்சர்வேஷன் பெருசா இருக்காது, ஆனா காலையில முழிச்சா படிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஸ்டைப் உங்களுடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்க லேட் நைட்ல முழிச்சு உட்காரக்கூடிய பிள்ளையா இருந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு நீ ஒரு மணிக்கு தூங்கிட்டு காலையில ஏழு மணிக்கு முழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது காலையில சீக்கிரமா படிச்சாதான் எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் அந்த பிள்ளைகிட்ட இருந்துச்சுன்னா நீ நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு தான் சாப்பிட்டு தூங்கிருமா, காலையில ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழும்பி படி. ஸோ ஒரு ஆறு மணி நேர தூக்கம் உங்க பிள்ளைக்கு நீங்க முழுமையா நிறைவா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரெயினுடைய ஆக்டிவ் லெவல் நல்லா இருக்கும். பிள்ளைய டென்ஷன் படுத்துறோங்கிற பேர், பிள்ளைய படிக்க வைக்கிறோங்கிற பேர்ல அந்த பிள்ளைங்களை டென்ஷன் பண்றதும் டிப்ரெஸ் ஆக்குறதும் உங்களுடைய பிள்ளையுடைய முயற்சியை தடுக்குமே தவிர அவங்கள தெரிய வைத்ததும் கூட டென்ஷன்ல. நீங்க கூட சொல்லுவாங்க ஆத்திரத்துல கை அண்டாக்குள்ள கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவ அது வரைக்கும் ஒரு வருஷம் நல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மட்டப் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறது கூட நீங்க லாஸ்ட் டைம் டென்ஷன்ல கண்டிப்பா அதை கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் நீங்க யாருமே டென்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவசியம்.
இப்போ நீங்கள் சொன்ன குறிப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது, அது எல்லாருமே வந்து பயன்படுத்தி பார்க்கலாம், அதனால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். இப்போ அடுத்தது சராசரியாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் வந்து அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு என்ன ஆலோசனைகள் சொல்கிறீங்க சார்?
நம்ம கல்வி முறையில் நிறைய இடங்களில் சில சிக்கல்கள் உருவாகிறது. என்னன்னா நல்லா படிக்கிற மாணவர்களையே அந்த ஸ்கூல்ல வந்து திரும்ப திரும்ப பிக்கப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல வந்து ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறான் அல்லது ஒரு பொண்ணு நல்லா படிப்பா, இந்த பொண்ணை எப்படியாவது சென்டம் பண்ண வைக்கணும் அத்தனை சப்ஜெக்ட்லயும். ஸ்கூல் டாப்பரா இந்த பொண்ணு வந்து நமக்கு ஸ்கூலுக்கு பெருமை தேடி தருவா, பேர் தேடி தருவா, இந்த ஸ்கூலுடைய மார்க் லிஸ்ட் வந்து அந்த டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸ்கூல்ல. அப்படி பண்ணும்போது நம்முடைய ஸ்கூல் ரேங்க் இந்த மார்க்குக்கு மேல ஒரு பதினஞ்சு பிள்ளைங்களுடைய பேரை போடணும், 20 பிள்ளைங்களுடைய பேரை போடணும்னு டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களை டார்கெட் பண்ணியே அந்த பிள்ளைங்களை தயார் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, அவங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கவனம் கொடுக்கறது, தனியா அவங்களுக்கு கிளாஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. டியூஷன்ஸ்ன்னு வைக்கிறாங்க. டியூஷன்ல பாத்தீங்கன்னா அங்க சொல்றாங்க, நல்லா படிக்கிற பசங்களை நாங்க எடுப்போம், நான் தான் நல்லா படிக்கிறேன் அவனையே நீ எடுக்க போற இல்லையா. அப்ப நாம என்ன செய்யணும், உண்மையிலேயே வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல மதிப்பெண் வாங்க வைக்கிறாங்கல்ல, அந்த அந்த ஆசிரியர்கள் எல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள், பாராட்டுதலுக்குரியவர்கள். ஏன்னா பெரும்பாலான அரசு பள்ளிகள்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ பாஸ் பண்றதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ நல்ல முறையில பாஸ் பண்ண வைக்கிறதும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ வந்து நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையும் அதுவாகத்தான் இருக்க முடியும். சோ அந்த வகையில நாம வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், இவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கான் அப்படின்னா அந்த கிளாஸ் டீச்சருக்கு தெரியும். ஏன்னா கடந்த ஒரு வருஷமா அந்த ஸ்டூடெண்டை வந்து அவங்க டீல் பண்ணிருக்காங்க. அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற டியூஷன் டீச்சர் தெரியும், அவங்க ஒரு வருஷமா கையாண்டிருக்காங்க. நாம பல வருஷமா பிள்ளைங்களோட இருந்தா கூட நாம அதை அப்சர்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ நீங்க கட்டாயமா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து நடத்தணும். இந்த லாஸ்ட் 1 மந்த் இருக்கிற போது என்னுடைய இன்னைக்கு என்னுடைய பையனுடைய கண்டிஷன் என்ன, அவன் ஒரு 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 விஷயத்த உள்வாங்கிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறான் அல்லது எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்டும் டீச்சர்ஸ வந்து மீட் பண்ணி அவங்கள்ட்ட அவங்களுடைய பையனுடைய ஸ்டேட்டஸ் அல்லது பொண்ணுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்க கேட்டுக்கணும் அப்படிங்கறது முதல் விஷயம். ரெண்டாவது, அவனுக்கான டார்கெட்டை வந்து நீங்க ஒரு பிலோ லெவல்லையே ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இப்ப அவன் வந்து ஒரு 70 மார்க் எடுக்கிறது அப்படிங்கறது அவனுடைய டார்கெட்டா நீங்க வச்சு கொடுக்கலாம். அவனை விட்டு அவன் 50 மார்க் தான் எடுப்பான். அப்ப நீங்க 100 எடுக்கணும், 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடந்துச்சுன்னா நீங்க 180-190 எடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறத முதல்ல நீங்க அவனுக்கு புரிய வைக்கணும். சோ ஒரு சின்ன லெவல், அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன் அல்லது 2 க்வெஸ்சன் அல்லது 3 க்வெஸ்சன் கொடுத்து, இந்த 3 க்வெஸ்சனுக்கு 30 மார்க்கு, இந்த 30 மார்க்குக்கு நீ இப்ப அட்டன் பண்ற, இந்த 30 மார்க்கினுடைய ஆவரேஜ் வந்து உனக்கு ஒரு 22 வரணும், ஒரு 20 வரணும், 21 வரணும்னு ஒரு வேல்யூஷனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நோக்கி உங்களுடைய பையனுடைய அல்லது உங்களுடைய பொண்ணுடைய பெர்சன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது எது வந்து அவனுக்கு டஃப்பான போர்ஷனா இருக்கோ அந்த போர்ஷனை அவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது அவனுக்கு சொல்லி கொடுக்க சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் படிக்கிறான். அவ்வளவு நேரமே நிச்சயமா ஒரு குழந்தையால எந்த மனிதனாலையும் அப்படி படிக்க முடியாது. இதுல சில நேரங்கள்ல நம்முடைய தட்பவெட்பம் எல்லாமே இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு, நாம சுத்தி இருக்கிறவங்களுடைய சூழல், மனநிலை, நம்ம வீட்டுல இருக்கணும். நீங்க 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனை நீ ரூம்ல போய் படிதான்னு சொல்லிட்டு அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படியா இருந்தாலுமே அந்த சவுண்டு, அதனுடைய வாய்ஸஸ் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். சோ நாம சுத்தி இருக்கிறவங்களுடைய சூழல், நம்ம வீட்டினுடைய சூழல், அந்த குழந்தை அன்னைக்கு வீட்டுல இருக்கிறதுடைய மனநிலை, அப்பா அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிற வீட்டுல இருக்கிற 10ஆம் வகுப்பு பிள்ளையால படிக்க முடியாது. சோ அந்த சூழல் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனநிலைய படிக்கிறதையும் உள்வாங்குறதையும் வைக்கிறது. அதனால காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நிச்சயமா ஒரு குழந்தை உள்வாங்கக்கூடிய திறன் இல்ல. அது ஹார்ட் டிஸ்க் கிடையாது இல்லையா. ஹார்ட் டிஸ்க்னா நீங்க 24 மணி நேரம் அதுல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஹார்ட் டிஸ்க் இல்ல, இது பிரெயின். இது கொஞ்ச நேரம் வேலை செய்யும், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கும், கொஞ்ச நேரம் வேற ஒரு டைமென்ஷன்ல போகும், கொஞ்ச நேரம் வேற எதையாவது விரும்பும், கேட்கும், பசிக்கும், சாப்பிடணும், தூங்கணும், இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மூளை பழக்கப்பட்டது. அப்ப சில நேரங்கள்ல மூளை ஆக்டிவா இருக்கும். அப்ப அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் பையன் ஃப்ரெஷ்ஷா இருக்கான். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பையனுக்கு கண்ணு ரொம்ப பிரைட்டா இருக்கும். கண்ணு எப்ப பிரைட்டா இல்லையோ அப்ப அந்த பையன் ஃப்ரெஷ்ஷா இல்ல. அப்ப மைண்ட் உடம்பால அவன் உழைக்கி டயர்டாகாம இல்லாம இருந்தா கூட மைண்ட் டயர்ட் இருக்கும். சோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது அவனுக்கு டஃப் போர்ஷனை நீங்க படிக்க சொல்லு. ஏற்கனவே படிச்சதை ரிவர்ஸ் பண்றத அவன் டயர்டா இருக்கும் போது கூட செய்யலாம். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ் லெவல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பிராக்டிஸ் லெவலை நாம திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய லெவலுக்கு நிச்சயமா வர முடியும். இந்த 1 மாசத்துல புதுசா எதையுமே நீங்க படிக்க வைக்க கூடாது. அவன் படிச்சதை டெவலப் பண்றதுக்கும் உள்வாங்கிறதுக்கும், ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறத திரும்ப எழுதி பார்க்கறதுக்கும், எழுதி பார்த்ததை திருத்தி கொடுத்து திரும்ப அந்த கரெக்ஷன்ஸ் ரெக்டிஃபை ஆயிடுதா, கிளியர் ஆயிடுதா அப்படிங்கறதான் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும். ரிலாக்ஸா படிச்சா ரிலாக்ஸா இந்த ஒர்க் ஷாப் பண்ணா கண்டிப்பா செய்ய முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கும், ஒரே பாடத்தை வச்சு ஒரு நாள் பூரா ஓதிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு வந்து பிசிக்ஸுக்காக நம்ம எவ்வளவு டைம் ஒதுக்குறோம், கெமிஸ்ட்ரிக்காக எவ்வளவு பண்றோம், மேக்ஸ்க்காக எவ்வளவு பண்றோம், இங்கிலீஷ்க்காக எவ்வளவு பண்றோம், அந்த டைம் வந்து அந்த பாடத்தை மூடி வச்சிருங்க, அதோட அது முடிச்சிடும், அடுத்த பாடத்தை எடுத்துடலாம். ஒரு சேஞ்ச் இருந்தாலே மைண்ட் இன்னொரு ரெஃப்ரெஷ் நிலைக்கு வந்துடும். திரும்ப அடுத்த பாடம் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாடத்துல பெண்டிங் இருக்குன்னா, இந்த மூணு பேப்பரை முடிச்சதுக்கு பிறகு திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை எடுத்து அதை மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன டெக்னிக்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை நீங்க பார்க்க முடியும்.
இந்த உத்திகள் வந்து ரொம்ப எளிமையா இருக்குங்க சார். அதாவது ஒரு மாணவன் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும்போது அவனுக்கு கடினமாக இருக்கக்கூடிய பாடங்களை படித்தான் என்றால் அந்த பாடத்தை கிரகித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அவன் லகுவாக படிக்கக்கூடிய பாடங்களை கொடுத்து படிக்க வைக்க வேண்டும். இது வந்து எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு தகவல் குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ வந்து தேர்வை நெருங்கிவிட்டோம். தேர்வுக்கு முந்தைய நாள் மற்றும் தேர்வு அன்று காலை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எப்படி நம்ம வழக்கத்தை அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னது மாதிரி இந்த கடைசி ஒரு மாதத்துலேயே புதுசாக ஒன்றையும் மாற்றிட முடியாதுங்கிற போது ஒரு ஓவர் நைட்டில் நம்மளால் ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட படிக்கிறதையே நிறுத்தியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில தேர்வுனா நீங்க 9 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்க படிக்கிறதையே நிறுத்திடலாம், பிள்ளைங்களுடைய படிப்பையே நிறுத்திடலாம். நல்ல ஒரு எளிமையான சாப்பாடு நீங்க வந்து சூடா இட்லி பண்ணி கொடுக்கலாம். நைட்டு நாளைக்கு எக்ஸாம், நீங்க நைட்டு வந்து சூடா இட்லி பண்ணி கொடுக்கலாம், அல்லது கஞ்சி கூட வச்சு கொடுக்கலாம். கஞ்சி கூட உங்களுக்கு நீங்க சீக்கிரமா அந்த பிள்ளைய தூங்க வைக்க போறீங்க. அதனால நீங்க வந்து ஒரு எளிமையான ஒரு இடியாப்பம், இந்த மாதிரி ரொம்ப ஹார்டா இல்லாம ஒரு எளிமையான சாப்பாட முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியன்ல ஒரு நல்ல எண்ணெய் ஆயில்லாம் அதிகமா இல்லாதது மாதிரி மேக்சிமம் அந்த பாயில் ஃபுட் மாதிரி ஏதாவது நீங்க வந்து கொடுக்கலாம். மற்ற நாட்கள்ல இப்ப இந்த ஒரு மாசமே நீங்க ஃபுட்டை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, பட்டாணி, இந்த மாதிரி கடலை வகைகள், தானிய வகைகள், இந்த மாதிரி உள்ள நார்ச்சத்து மிகுந்த பொருட்களை வந்து நீங்க கொடுக்கும்போது பிரெயின் நர்வ்ஸ் உன்னுடைய ஸ்ட்ரெங்தன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாகவே 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லியுமே தங்களுடைய ஃபுட்டில் வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துற நல்லது. நாளைக்கு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முதல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹால் அட்டன் பண்ண போறாங்க, அந்த ஃபியர் இருக்கும். ஒரு தேர்வு எழுதிட்டா கூட அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நைட்டு நான்வெஜ் வைக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைக்கு நிறைய சக்தி வேணும், நல்ல ஸ்தம்பா உட்காந்து எழுதணுங்கிறதுக்காக முந்தின நாள் நல்ல ஃபுட்டு கொடுத்து அடைக்கிறாங்க, அதில் ஸ்ட்ராங் ஃபுட்டு பண்றாங்க. இல்லை அது அதை செய்யவே கூடாது. அவங்களுடைய டைஜஷன் மண்டலம், அவங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கும் அவங்களுடைய மூளையுடைய செயல்பாட்டுக்கும் நிறைய பொருத்தம் இருக்கு. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மூளையினுடைய பவர் இல்லாம உடம்புல எந்த உறுப்பும் இயங்காது, எந்த சக்தியும் மூளையுடைய கட்டளை இல்லாமல், அதனுடைய பங்களிப்பு இல்லாமல் உடலுக்குள்ளால உள்ளுறுப்புக்குள்ளால இருக்கக்கூடிய எந்த உறுப்புமே இயங்காது. சோ நாம ஒரு ரொம்ப சாதாரணமா எளிமையா உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதா இருந்தா, ஒரு குழாயில வந்து 2 பைப்பு கனெக்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு பைப்பை மட்டும் திறந்தா தண்ணி ரொம்ப ஃபோல்ஸா இருக்கும் இல்லையா. 2 பைப்பையும் திறந்தா ஃபோல்ஸ் கம்மியாகும். ஆனா ரெண்டுலயுமே தண்ணி வந்து வெளியாகும், ஆனா ரெண்டுமே வந்து ஃபோல்ஸை வந்து கம்மி பண்ணிடும். சோ ஜீரண மண்டலத்துக்கே மூளை அதிகமான வேலையை கொடுக்கும் போது மற்ற எதுல நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். சோ டைஜஷனை வந்து நீங்க ரொம்ப ஈஸி பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஈஸி பண்ணி வைக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அதிகப்படியா பிரெயினுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை முதல்ல நீங்க செய்யணும். ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து குழந்தைய வந்து நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டை சீக்கிரமா தூங்க வச்சு, நான் சொல்றது மாதிரி 6 மணி நேரம் முழுமையா அந்த பையன் தூங்கலாம். திரும்ப என்ன பண்ணணும், காலையில வந்து அவனை எழுப்பி விட்டு அவனுக்கு நல்ல ஒரு டீ காஃபி ஏதாவது, மேக்சிமம் காஃபி அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா காஃபில கூட அந்த ஒரு ஒரு சின்ன மயக்க நிலைக்கான ஒரு தன்மை இருக்கும். ஸோ நல்ல டீ முடிஞ்சா ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுக்கலாம். இஞ்சியில இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே கொஞ்சம் சுத்த கொஞ்சம் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய விஷயம் போட்டு கொடுத்து அவனை வந்து காலையில ஒரு 1 or 2 hours நீங்க வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ண சொல்லலாம். என்ன ஆனாலுமே திரும்ப காலையில அதை படிச்சிட்டியா இதை படிச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு நாளும் கேட்கவே கூடாது. எதையுமே இதை படிச்சிட்டியா அப்படிங்கிறத காலையில ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எல்லாம் படிச்சிட்டல எல்லாம் எழுதிருவேல அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸை கூட எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னால அவங்க நோட்டு புத்தகங்கள்லாம் புடிங்கிருக்கு அங்க எக்ஸாம் ஹால். நீங்க இது 1 வருஷம் படிச்சதை தாண்டி கடைசி 1 நிமிஷத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாத்திருக்கோம், ஒரு காலை எடுத்து ஹாலுக்குள்ள வச்சுட்டு இன்னொரு காலை எடுத்து ஹாலுக்கு வெளியில வச்சுட்டு புக்கை வச்சு புரட்டிக்கிட்டு இருப்பான். நிச்சயமா அவன் வந்து பெரிய லெவல்ல நர்வஸ் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. நீங்க ஸ்கூலுக்கு ஃப்ரெண்டு வரைக்கும் அலோவ் பண்ணலாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல போயிட்டியா நீங்க புக்கை நீங்களே வாங்கிடலாம். இனி இருக்கிற 1/2 hour நீ ஒன்றும் படிக்க முடியாது. லாஸ்ட் டைம்ல ஏதாவது ஒரு சின்ன டவுட் வந்தா கூட மொத்தமும் அவன் டென்ஷன் ஆயிடுவான், பதற்றம் அடைஞ்சிடும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் மாணவர்களுக்கு சொல்றது உண்டு, சக வகுப்பு மாணவர்களை மேக்சிமம் பாட சம்பந்தமா சந்திச்சு பேசாதீங்க. அவன் எதையாவது உன்னை கொண்டு வந்து உங்க மேல ஏத்தி விட்டு போயிடுவான் இல்லையா. அவன் ரொம்ப தெளிவா இருப்பான், அவன் எதையாவது கொண்டு வந்து இதை படிச்சா இது ரொம்ப முக்கியமா வரும்னு சொன்னாங்க. அபிமானம் படத்துல பிரகாஷ்ராஜ் அலெக்சாண்டருடைய குதிரை பேரை கேட்டு டென்ஷன் ஆனது மாதிரி தான் அந்த எக்ஸாம் காட்சி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தமா ப்ரிப்பரேஷன் சம்பந்தமா உடன் படிக்கிற மாணவர்களோட எந்த டிஸ்கஷனும் நீங்க வைக்காம இருந்தாலே இது இந்த இந்த முந்தைய நாள் பொழுதும் காலை பொழுதும் சிறப்பாக இருக்கும். தேர்வு முடிச்சுட்டு வந்துட்டு தயவு செய்து அந்த கொஸ்டின் பேப்பரை திரும்ப பார்க்கவே பார்க்காது. பேரண்ட்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இதுக்கு என்ன பதில் எழுதுனேன் இதுக்கு என்ன பதில் எழுதுனேன், ஐயோ போச்சு 4 mark போச்சு 3 mark போச்சு 2 mark போச்சுன்னு தயவு செய்து அந்த கொஸ்டின் எக்ஸாம் எழுதி முடிஞ்சது முடிஞ்சதுதான், ஒரு மாற்றமும் நீங்க செய்ய போறதில்ல. அதனால நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க எடுக்கவே எடுக்காது. கொஸ்டின் பேப்பரை வாங்கி அவன் கையிலையும் கொடுக்காதீங்க, புக்கையும் பார்க்க விடாதீங்க, நீங்களும் பார்க்காதீங்க. வாங்கி அப்படியே ஒரு பீரோல ஒரு லாக்கருக்குள்ள ஒரு லாக்கர் இருக்குல்ல, அந்த லாக்கர்ல அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சிருங்க. எல்லா எக்ஸாமினேஷனும் முடிஞ்சதுக்கு பிறகு தேவைப்பட்டா அவனை தொந்தரவு பண்ணாம நீங்க மட்டும் கொஸ்டினை பாத்துக்கோ. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பையனால நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும்.
ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் அந்த தேர்வு சமயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறை, கொடுக்கக்கூடிய ஓய்வு, தேர்வுக்கு உள்ளே நுழையும் போது, வெளியில் வந்த பிறகு அப்படின்னு எல்லா நிலைகளையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிற சூழல், தேர்வினுடைய அந்த இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த பள்ளி படிப்பினுடைய இறுதி நாட்கள்னு கூட சொல்லலாம், ஏன்னா ப்ளஸ் 2 படிக்கிறவங்களுக்கு இதோட அவங்க பள்ளி படிப்பே முடியக்கூடிய தருவாயில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய மீதி காலகட்டத்தில் தேர்வை சந்திக்க போகிற மாணவர்கள் எவ்வாறு தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்வது?
லாஸ்ட் டைம் டென்ஷன் அப்படிங்கிறது நிறைய, அதுவும் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நாமெல்லாம் படிக்கும் போது கூட நமக்கு இப்படியெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ நான்லாம் வந்து 10th பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு கல்வித்துறையில எவ்வளவோ விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 32 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஆய்வு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பள்ளி கல்வி உத்தாண்டா புத்தாக்க பயிற்சி அது இதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபைல் சொல்ற அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு 10th வகுப்புல பாத்தீங்கன்னா 415 மதிப்பெண். ஆனா நான் படிக்கிற காலத்துல 415 மதிப்பெண்ணா எல்லாரும் ஓஹோன்னு கொண்டாடினாங்க. நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன் அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. 415 mark ரொம்ப விமர்சையாக கிட்டத்தட்ட ஊரே கொண்டாடுற அளவுக்கு இருந்துச்சு. நான் படிக்கிற காலத்துல எங்க ஊர் ஃபர்ஸ்ட் 471 அவ்வளவு குறைய கொண்டாட்டம், 471 mark. இப்ப இன்னைக்கு நீங்க 471 mark எல்லாம் எடுத்தா பேரண்ட்ஸுடைய முகத்துல சிரிப்பே வர மாட்டேங்க. அப்ப நாம என்ன அதுல அடிப்படையில சொல்றோம்னா, இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து நம்ம காலகட்டத்துல இருந்த மாணவர்களுடைய மனநிலை வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டுருது. இன்னும் சொல்ல போனால் சில பிள்ளைங்களுக்கு பீரியட்ஸே ஆயிடுது. அந்த மாதவிடாயே வந்து அந்த காலகட்டத்துல தேர்வு அன்றைக்கு காலையில அல்லது ஒரு நாளைக்கு முன்னால குறித்த நாளாக கூட இருக்காது. அந்த காலத்துல பீரியட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வந்துருது. நிறைய பேருக்கு லூஸ் மோஷன், வாந்தி, இது மாதிரியான பிரச்சனைகள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்துடும். குறிப்பா பெண்கள் மாணவிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரெயினுடைய செல்கள் வந்து வலுவிழந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல லோடு, நீங்க கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கே பாருங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஏற்றுங்க போது அந்த ஹார்ட் டிஸ்குடைய ப்ராசஸ் எல்லாத்துடைய செயல்பாடும் ஸ்லோவாகும். அது மாதிரி தான் நம்முடைய பிரெயின். ஸோ அதனுடைய உபாதைய ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஏதாவது ஒன்றின் மூலமாக, ஒன்றுல அது வந்து பெண்களா இருந்தா மாதவிடாயாக வரலாம், அல்லது லூஸ் மோஷனாக வரலாம், அல்லது வாமிட் ஆக வரலாம், அந்த ஒரு அலர்ஜிட்டிக்காக அது மாறும். அது சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷொட்டிங் ஆகும், அது தோல் வழியா அதை வெளியேற்றி அதை சீராக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லாஸ்ட் டைம் ஸ்டடிஸ், லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தீவிரமான, சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, சோசியல் சயின்ஸை வந்து நாம வருஷம் பூரா படிச்சிருப்போம், ஆனா இன்னைக்கு எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வந்து நாளைக்கு ஒரு நாள் இடையில லீவ் இருக்கு, நாளை கழிச்சு அடுத்த எக்ஸாம், நாளை கழிச்சுக்கு முன்னால திரும்ப அவ்வளவு போசனையும் பேக் டு பேக் அப்படின்னு சொல்லுவோம், அட்டையில இருந்து அட்டை வரைக்கும் ஒரு தடவை படிச்சு முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தேவையில்லை. நீங்க அந்த லாஸ்ட் டைமுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு டைம் கால்குலேஷன், ஒரு டைம் டேபிள், இந்த ரெண்டு தான் வேணும். நாம பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்குறோம், எத்தனை நாள் ஒதுக்குறோம், நாம எதுல என்ன போர்ஷனை பிசிக்ஸ்ல படிக்கிறோம், கெமிஸ்ட்ரியில என்ன படிக்கிறோம், இந்த நாள்ல எவ்வளவு நேரம் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு சார்ட் வாங்கிக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு நாலு கலர்ல சார்ட் வாங்கிக்கோங்க, அந்த சார்ட்டை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கலர் சார்ட்லையும் ஒவ்வொரு பாடத்துக்கு நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த தேர்ந்தெடுத்துக்கிட்ட பாடத்துல ஒரு ஒர்க் டைம் டேபிள்னு சொல்லுவோம், அந்த ஒர்க் டைம் டேபிள நீங்க எழுதுங்க. இப்ப இன்னும் இருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிட்டு ஒரு ஒர்க் டைம் டேபிள நீங்க ரெடி பண்ணுங்க. ஒர்க் டைம் டேபிளை ரெடி பண்ணிட்டு உங்க லைஃப் ஸ்டைலுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் போடுங்க. உங்க டைம் ஷெட்யூலுக்குள்ளால படிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், அந்த மொத்த நேரத்துல எத்தனை பாடம் நாம படிக்க போறோம், மொத்த படிக்கிற நேரத்துல ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு டைம் கொடுக்க போறோம், கொடுக்கற இந்த டைம்ல 15ஆம் தேதி 12ஆம் தேதி என்ன படிக்க போறோம், 11ஆம் தேதி என்ன படிக்க போறோம், 13ஆம் தேதி என்ன படிக்க போறோம் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான்ட் ஒர்க் டைம் டேபிள் போடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் உங்களுடைய டைம் டேபிள் படி ரோஸ் கலர் சார்ட் எடுத்து உங்களுடைய ஒர்க்கை நீங்க முடிங்க. அடுத்த டைம் படி கிரீன் கலர் சார்ட் எடுத்து உங்க டைமை முடிங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த இரவுனுடைய பொழுது நீங்க படிப்ப ஓவர் ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்ப அந்த சார்ட்டை எடுத்து நீங்க ஏற்கனவே போட்டிருக்கிற ஒர்க்கிங் டைம் டேபிள் படி நாம கரெக்டா அந்த ரீச்ச அடைஞ்சிருக்கிறோமா, கோலை ரீச் பண்ணிருக்கிறோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டே செக் பண்றீங்க. 90% அந்த ஃபர்ஸ்ட் டே ரீச் ஆகாது. அப்ப செகண்ட் டே நாம அந்த டைம் கரெக்ஷன்ல என்ன செய்யணுங்கிறது நமக்கே தெரியும். தெரியலன்னா ஏற்கனவே நாம போட்டிருக்க டைம் ஷெட்யூல்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர், அதிகப்படியா 5 மணி நேரம் கூட்ட வேணாம், ஒரு ஹாஃப் அன் அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்த ரீச் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு நாள் போட்ட அந்த ஒர்க்கிங் டைம் டேபிள்ல, 2 வாரம் டைம் இருக்கு, 2 வாரத்துல எத்தனை நாள் இருக்கு, 14 நாள் இருக்கு, 14 நாள்ல எத்தனை மணி நேரம் படிக்க போறோம், அத்தனை மணி நேரத்துல இவ்வளவு பாடத்தை எத்தனை மணி நேரம் படிக்க போறோம், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு டைம் கொடுக்க போறோம், இதை இரவுனுடைய பொழுதுல லாஸ்ட் 5 மினிட்ஸ் எந்த டென்ஷன் ஆக வேண்டியது இல்லை, லாஸ்ட் 5 மினிட்ஸ் நம்முடைய ஒர்க் டைம் டேபிள செக் பண்ணிட்டு ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை கரெக்டா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த டென்ஷனும் இல்லாம கண்டிப்பா டெய்லி குளிச்சிருங்க, 1 அல்லது 2 வாட்டி கூட குளிச்சிருங்க. ஒருவேளை 2 வாட்டி குளிச்சா தலைக்கு குளிச்சா பிள்ளைங்களுக்கு சில விஷயம் ஒத்துக்காது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு முடி காயாதுங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா காலையில 1 வாட்டி குளிச்சிருங்க, சாயங்காலம் 1 வாட்டி உடம்பு குளிச்சிருங்க. கண்டிப்பா ஃப்ரெஷ்னஸ், நல்ல ஸ்மெல் வீட்டுல இருக்கிறத மாதிரி நல்ல நறுமணங்கள், ஒரு ரூம் ஸ்ப்ரே கூட அந்த பிள்ளைக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குதோ அந்த, இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சா பிள்ளைக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா ஊதுபத்தி கொளுத்தி வைக்கலாம், பிள்ளைக்கு பிடிக்கணும், அதுதான் முக்கியம். அவளுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்கும், லாவெண்டர் பிடிக்குமா, ஆரஞ்சு பிடிக்குமா, ரோஸ் பிடிக்குமா, அவள் என்ன விரும்புறாளோ அந்த ஸ்மெல்ல வீட்டுல கொடுங்க. அவளுக்கு பிடிச்சது மாதிரி கலர்ஸை வந்து அவ பாக்குற இடங்கள்ல வைங்க. நல்ல லைட்டிங் இருக்கக்கூடிய இடமா பிள்ளைய பிடிக்க வைக்கணும், டல்லா இருக்கக்கூடாது, டல் லைட்டிங் ஒரு நாள் இருக்கக்கூடாது, நல்ல லைட்டிங் இருக்கணும், கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. படுத்துக்கிட்டே படிக்கிறது, சாஞ்சுக்கிட்டே படிக்கிறது, உருண்டுகிட்டே படிக்கிறதுலாம் இல்லாம எலும்பி ஸ்டடியா உட்காந்து கான்சென்ட் பண்ணி படிங்க. உட்கார முடியலையா, புக்கை வச்சுட்டு 10 நிமிஷம் படுத்து எழுந்திரிச்சிருக்கு. புத்தகத்தோட பெட்ல உருளாதீங்க, புக்கை டேபிள்ல வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் நல்ல ஸ்டடியா கை காலை நீட்டி பெட்ல அப்படி நல்ல முதுகு தண்டு நிமிர்றது மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு திரும்ப எழும்பி உட்கார்ந்து படிங்க. த லாஸ்ட் டைம் டென்ஷன் டிப்ரெஷன் இல்லாம உங்களுடைய வேலைகளை மிக அழகா செய்ய முடியும்.
சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்தாலுமே எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பயன்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் தெரியும். குறிப்பாக அந்த ஸ்மெல், வாசனை, ஃபுட்டு, அப்புறம் வந்து லைட்டிங்கு, டீ சாப்பிட்றது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அழகாக சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொதுவாக உள்ளது அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனவுடனே எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதனால் எளிதில் அவங்க படிக்கக்கூடியது வந்து மனதில் வந்து பதிவாகிறதுக்கு, அவங்க அதாவது அந்த மைண்டில் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் இருக்காங்க சார்?
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூனிக், ஒவ்வொருத்தங்களுடைய படிக்கும் முறையும் வேறு, உள்வாங்கக்கூடிய திறனும் வேறு. ஸோ முதல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 10 நிமிஷம் தன்னை முதலில் மதிப்பிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும். நான் வந்து எவ்வளவு என்னுடைய கான்சன்ட்ரேஷனுடைய லெவல் வச்சிருக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் ஸ்ட்ரெயின் பண்றேன் அப்படிங்கிறத பொறுத்து நாம அந்த விஷயத்த முடிவு செய்யணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமான படிப்பாட பகுதிகளை நாம உள்வாங்குகிற திறன் எப்படி இருக்கு, கடினமான பகுதியை நாம உள்வாங்குற திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம எடுத்துக்கிட்டு, முதல்ல அந்த கடினமான பகுதின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அந்த கடினத்தையே நாம முதல்ல எளிமையானதாக மாற்றணும் அல்லது சாதாரணமானதாக மாற்றணும். இப்ப கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா கடினமான பகுதியை சாதாரணமா எப்படி மாத்துறது, அந்த மேக்ஸ கிளியர், அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் தான். ஸோ அந்த ட்ரிக்ஸ கத்துக்கிட்டோம்னா கடினமானது எளிமையா மாறிடும். சயின்ஸ்ல கடினமானது என்ன, ஈக்குவேஷன்ஸ் அல்லது ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலாஸ் அல்லது ஈக்குவேஷன்ஸ கிளியர் பண்றதுக்குன்னு ஒவ்வொரு டீச்சர்ஸும் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்தது, எல்லாருக்கும் பொதுப்படையா சொல்ல முடியாது. அந்த டீச்சர்ஸ் அல்லது அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கு, இன்னைக்கு எல்லாம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமா நல்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த யூடியூப் வீடியோஸை வந்து போடுறாங்க. அந்த பிளானை வந்து நாம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுதான் நாம செய்யற வேலை. யூடியூப்ல சொல்லி தந்துடுறாங்க, டீச்சர்ஸ் சொல்லி தந்துடுறாங்க, நாம பிராக்டிக்கலா நாமளே ஒரு தேர்வுக்கான கேள்வி இப்படி இருந்தால், ஒருவேளை பப்ளிக் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து விட்டால் என்ன செய்யறது அப்படின்னு நாம தான் இந்த ஒர்க்கிங் டைம் டேபிள் போட்டிருக்கோம்ல, நேற்று ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறோம்ல, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், அந்த நேரத்துல நாம யூடியூப்லயோ அல்லது டீச்சர்ஸ்லயோ கத்துக்கிட்ட அந்த டெக்னிக்ஸ் அதை எடுத்துட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணி நாம பார்க்கணும். இந்த பிராக்டிஸ் தான் நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. சித்திரமும் கைப்பழக்கம் இல்லையா, செந்தமிழும் நாப்பழக்கம், நித்தம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு சொன்னான். இந்த மூணு தான் இல்லையா, நடையும் நடைப்பழக்கம். அப்ப இந்த நித்தம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னா மனப்பாடம் செய்யறது இல்லை. எப்படி சித்திரம் கைப்பழக்கத்தாக இருக்கிறதோ, செந்தமிழ் நாப்பழக்கமாக இருக்கிறதோ, அதுபோன்று வைக்கிற கல்வி, மனதில் வைக்கிற கல்வி மனப்பழக்கமாக மாறும். அப்ப அதுவும் ஒரு பிராக்டிஸ் தான், ஒரு ட்ரைனிங் தான். அது மாதிரி இந்த டெக்னிக்ஸை எப்படி நாம கையாள்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்க அதை திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க எடுத்துக்க வேணாம். அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதுக்கான டெக்னிக் என்ன, அதுக்கு என்ன உக்தி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, என்ன ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. முன்னால ஒரு டீச்சரை மட்டுமே நம்பி இருக்கணும், இன்னொரு டீச்சர்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர்ட்ட போய் உன் ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா டீச்சர் வந்து ரூடா நடந்துப்பாங்க, அல்லது தப்பா நினைச்சுப்பாங்க, அல்லது வந்து அந்த ஸ்டூடெண்ட வேற ஏதாவது ஒரு வகையில வந்து டார்கெட் பண்ணிடுவாங்கன்னு இருக்கும். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, யூடியூப்ல யாரும் போய் கேட்க போறதில்ல, யூடியூப் உங்க டீச்சர்ட்ட போய் சொல்லிக் கொடுக்க போறதில்ல. அதனால யூடியூப்ல நிறைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, கரெக்டான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்க கமெண்ட்ஸ படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கரெக்டான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க அடையாளம் கண்டு அவங்களுடைய டெக்னிக்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பிராக்டிஸா நீங்க வந்து உங்களுடைய இந்த இந்த ஸ்டடி டைம்ல இந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, ஒர்க்கிங் டைம் டேபிள் போட்டிருக்கீங்க இல்லையா, இதுல அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அவ்வளவுதான் தேவைப்படும் அந்த டெக்னிக்ஸ செய்து பாக்குறது. அதுக்கு 2 மணி நேரம்லாம் ஒதுக்க வேண்டியிருக்காது, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த தேர்வு எளிமையானதாக இருக்கும்.
சரியான யுக்திகளை சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஓரளவு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து தேர்வு அறைக்குள்ளே அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே மாணவர்கள் உள்ளே போனதுக்கு பிறகு அந்த தேர்வை வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவங்க எப்படி எதிர்கொள்ளணுங்க சார்?
ரொம்ப சாதாரணமான விஷயம். முதல் விஷயம் வந்து நம்முடைய பேப்பருடைய வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த எக்ஸாமினேஷனை வந்து நாம் டீப்பா எழுதுறோமோ அந்த எக்ஸாமினேஷன்ல நல்ல ரிசல்ட் எதிர்பார்ப்போம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் 2-3 கேள்விகள் தான் அவர்களுக்கான மதிப்பீடு. அந்த மதிப்பீடுக்கு நாம் பொருத்தமா நாம வந்து பதில் எழுதிட்டோம் அப்படின்னா, அந்த பேப்பரை வேல்யூ பண்ணக்கூடியவங்களுக்கு நம்மளை பத்தின ஒரு ஆவரேஜ் லெவல் வந்து மனசுக்குள்ள வந்துடும். சோ அதுக்காக நாம என்ன செய்வோம், இப்ப வந்து 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 மார்க் க்வெஸ்சனை ஃபுல்லா நல்லா படிச்சு பார்க்கணும். 2 மார்க்ல எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பதில் உள்ள கேள்வியோ அதை அவ்வளவுத்திற்கும் ஃபர்ஸ்ட்ல மார்க் நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். இப்ப வந்து 5 கேள்வி எழுதணும், 3வது கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும், அதை 3வது கேள்வியை முதல்ல நம்ம நம்பர் போட்டு எழுதி நம்பர் கரெக்டா போடணும். அது ஒண்ணுதான் கவனமா இருக்கும், நம்பரை மாத்தி போட்டு ஆன்சர் எழுதிட்டோம்னா எல்லாம் போயிடும். ஸோ நம்பர் கரெக்டா 3வது கேள்வி எனக்கு 100% கியூரியா பியூரிட்டியா தெரியும் அப்படின்னா, நீங்க 3வது நம்பர் போட்டு முதல் கேள்வி எழுதிடலாம். 3வது நம்பர்ல ஆ இல்லையா அல்லது பி அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும், அதை எழுதிடுறோம். அடுத்தது நல்லா தெரிஞ்சது என்ன, 5th கேள்வி தெரியும். அப்ப ஃபிஃப்த் க்வெஸ்சன் நம்பர் 5 ஏ அல்லது பி, இப்படி 2 கேள்வி எழுதிட்டோம். அப்புறம் இதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது ஏ 1வது கேள்வி, அதுக்கு பிறகு எழுதலாம் ஓரளவுக்கு தெரியும். இப்படி நல்லா தெரிஞ்ச கேள்விகளை ஏ செக்ஷன் ஃபுல்லா பி முடிக்க 2 மார்க் க்வெஸ்சனை முடிக்கணும். ஒழுங்கா தெரியாது அல்லது சுமாரா தெரியும், எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி வைக்கலாம், இல்ல எதையாவது கதையை அடிச்சு ஓட்டி விடலாம்னு நினைச்சாங்கன்னா அந்த கேள்வியை அந்த செக்ஷன்ல கடைசியா எழுதணும். இது மாதிரி அடுத்தது 5 மார்க் எழுதணும், அடுத்தது எஸ்ஏ க்வெஸ்சன் எழுதணும். அல்லது எஸ்ஏ க்வெஸ்சன் எழுதுறதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எஸ்ஏ க்வெஸ்சன் எழுதி முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா 5 மார்க், அப்புறமா லாஸ்டா 2 மார்க், அப்புறமா 1 வேர்டுக்கு நீங்க டைம் எடுத்துக்கலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எஸ்ஏ க்வெஸ்சனுடைய செக்ஷன்ல ஒரு கேள்வி, 5 மார்க்ல ஒரு க்வெஸ்சன், 2 மார்க்ல ஒரு க்வெஸ்சன் எழுதக்கூடாது. ஓகே, எந்த செக்ஷனை எழுதுறதா இருந்தாலும் அந்த செக்ஷன்ல நம்பரை மாத்தி எழுதலாம், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதலாம், ஆனா அதை எழுதி முடிச்சுட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கு வரும். ஓகே, ஒரு கேள்விக்கு சுத்தமா தெரியாது, பிறகு பாத்துக்கலாம்னு ஏதாவது இருந்தா மட்டும் நீங்க கடைசி அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஒரு கேள்விய அங்க ஒண்ணு எடுத்து இன்னொரு கேள்வி எங்க ஒண்ணு எடுத்து எழுதக்கூடாது. இது ஒண்ணு. 2வது ஒரு விஷயம், நீங்க வந்து நல்ல கோட்டிங் இருந்துச்சு உங்களுக்கு தெளிவா தெரியும்னா அந்த கோட்டிங் அடையாளப்படுத்தி கொடுங்க, அந்த கோட்டிங்ஸ்ல கீவேர்டை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வாழ்க்கையில தேர்வு அறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல வளர்ச்சி பெற முடியும்.
ரொம்ப சிறப்பாக அனைவருக்கும் பயன் அளிக்கக்கூடிய வகையில மாணவர்களுக்கும் மாணவர்களோட கூடவே இருக்கிற அவருடைய பெற்றோர்களுக்கும் பயனுள்ள பல குறிப்புகளை தந்திருக்கீங்க. இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஹிரா ஃபவுண்டேஷன் வழங்கிய ஜாலியாக படிக்கலாம் ஈஸியாக ஜெயிக்கலாம் இந்த குறிப்புகளை கேட்குறவங்க இதை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக அவங்க ஜாலியாக படிக்கலாம் ஈஸியாக ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவருக்கும் இந்த நேரத்தில் தேவையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆலூர் ஹிரா ஃபவுண்டேஷன் நிறுவன பேராசிரியர் டாக்டர் முகமது அஸ்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்ல மதிப்பெண்களோடு எதிர்காலத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம்.
நேயர்கள் கேட்டது ஜாலியா படிக்கலாம் ஈஸியா ஜெயிக்கலாம். பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ஹிரா ஃபவுண்டேஷன் நிறுவனர் பேராசிரியர் டாக்டர் எம் முகமது அஸ்கர் அவர்கள் உடன் உரையாடியவர் கே பிரபாகரன். நன்றி நேயர்களே.